குதிரை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் திருச்சிராப்பள்ளி பாரதிதாசன் பல்கலைக்கழகம் இயற்பியல் துறை பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் முனைவர் பா முருகானந்தம் அவர்கள் இன்று நீல் ஆல்டன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் பிறந்த தினத்தை முன்னிட்டு அவர்களின் வாழ்க்கை பயணம் குறித்தும் சாதனைகளும் குறித்தும் சுவாரஸ்யமான தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார். உடன் உரையாடுபவர் புதுகை பண்பலை நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் திரு ப அஜித்குமார் அவர்கள். நேர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் ஆகஸ்ட் 5 சர்வதேச அளவிலே மிகப்பெரிய சாதனைகளை படைத்து நிலவில் முதலில் கால் பதித்த நாயகன் என்ற பெருமைக்குரிய விஞ்ஞானியாகவும் அறிவியல் துறையிலே சிறந்த ஒரு நீல் ஆல்டன் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய பிறந்த தினத்தை சிறப்பிக்கும் வகையில் அவர்களை பற்றிய பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை பகிர பேராசிரியர் மதிப்பிற்குரிய முனைவர் ப முருகானந்தம் அவர்கள் நம்முடன் இணைந்துள்ளார். வணக்கம் சார்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம்.
மிகவும் பிரசித்தி பெற்ற புகழுக்குரிய நீல் ஆல்டன் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய பிறந்த தினத்தை அவரை பற்றிய சிறப்பான கருத்துக்களை பகிர்வதற்காக இணைந்துள்ளீர்கள், மிக்க மகிழ்ச்சி. இன்றைய தினத்தில் துவங்குவதற்கு முன்பாக பல்வேறு வருடங்களாகவும் சிறந்த ஒரு பல்கலைக்கழகத்தில் இயற்பியல் துறையின் சிறப்பானது ஒரு பேராசிரியராக பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களது அனுபவம் மற்றும் இயற்பியல் துறையில் ஏற்பட்ட ஆர்வம் குறித்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க சார்.
பாரதிதாசன் பல்கலை இயற்பியல் துறையில் கடந்த 17 வருடங்களாக பேராசிரியர் அந்த முறையில் பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன். இதற்கு முன்னதாக என்னுடைய முனைவர் பட்டம் 2000 பெற்ற பிறகு 3 பிரேசில்ல போஸ்டாக் அப்படின்ற இதில் படிச்சோம். அதன் பிறகு விஞ்ஞானியாக கடந்த 2-3 வேலை செய்து விட்டு பின்னர் இந்த பாரதிதாசன் பல்கலைக்கழகத்துல உதவி 2005 சேர்ந்தேன். அதன் பிறகு என்னுடைய ஆராய்ச்சியை பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு ஆட்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது மிக குளிர்ந்த ஒரு அணுக்களை எப்படி வந்து நம்ம படிக்கிறது, அதனால என்ன நமக்கு பயன் அப்படின்ற மாதிரி ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டுருக்கோம். எங்களுடைய ஆராய்ச்சி பண்ணா தியரி சம்மந்தப்பட்டது தான், எக்ஸ்பெரிமெண்ட் பண்றது இல்லை. அதில் கம்ப்யூட்டர் அப்படின்ற கம்ப்யூட்டிங் அப்படின்றதுல வந்து நிறைய கால்குலேஷன் நம்ம வந்து பண்ணி அதுக்கான ஆராய்ச்சி கட்டுக்கு அதை வந்து வெளியிடுவோம். நிறைய ஜேர்னல்ஸ்ல பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். இது இல்லாம மற்ற இடங்களுக்கெல்லாம் போய் நான் ஒரு பேஜ் சில இடங்கள் கல்லூரிகள்ல கற்பொழி ஆற்றுறது இல்லை, என்னுடைய ஆராய்ச்சி பத்தி நிறைய இடங்களை நான் பேசியிருக்கிறேன். இன்றைய பொழுது நீல் ஆம்ஸ்ட்ராங்கை பத்தி பேசுறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
ரொம்பவே அருமையாகவும் சிறப்பாகவும் சொன்னீங்க சார். இன்றைய தினத்தில் மிகவும் சிறப்பு மிக்க ஒரு நபரை பற்றிய சிறந்த ஒரு நிகழ்ச்சி ஆகஸ்ட் 5 என்று சொல்லும் பொழுது நம்முடைய நிலவு பயணத்தின் நாயகனாக போற்றக்கூடிய நீல் ஆல்டன் ஆம்ஸ்ட்ராங்குடைய பிறந்த தினம் என்று சிறப்புமிக்க முறையில் கொண்டாடப்பட்டு வருகிறது. நீல் ஆல்டன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் விண்வெளி பயணம் குறித்த சுவாரஸ்யமான தகவல்களின் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க சார்.
முதல் நமக்கு அதுக்கு கருத்துக்களை சொல்றதுனால நம்ம நீல் ஆம்ஸ்ட்ராங் பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அவர் எப்படி வந்து அந்த விண்வெளி இதுக்கு வந்தார் அப்படின்றது வந்து முதல்ல நமக்கு முதல்ல ஆகஸ்ட் 5, 1930 பிறந்தாருங்க. அவர் படிப்பை வந்து 14 கல்லூரியில் சேர்ந்து, அதாவது ஒரு யூனிவர்சிட்டியில சேர்ந்து பிஎஸ்சி ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்ற ஒரு பட்டம் படிச்சாரு. படித்து முடித்த உடனே அவர் வந்து 1949-52 அமெரிக்க கடற்படை விமானியாக, அதாவது நேவல் பைலட், நேவல் ஏவியேட்டர் சொல்லுவாங்க, நேவல் கடற்படை விமானி அப்படின்ற பணியாற்றினாரு. அதன் பிறகு 1952 என்ஏசிஏ, அதாவது ஏரோநாட்டிக்கான தேசிய ஆலோசனை குழுவில் அவர் இடம்பெறாருங்க. ஆக்சுவலா அது வந்து நான் இப்போதைக்கு வந்து அதை நாசா அப்படின்னு சொல்றேன். அது பிறகு அதனுடைய வாரிசு நிறுவனம் தான் இப்போ நாசா. முதன் முறையில் அது வந்து ஏரோநாட்டிக்கான தேசிய ஆலோசனை குழு அப்படின்றதுல இதுல அவர் வந்து ஒரு கிட்டத்தட்ட 17 அதுல பொறியாளராகவும் ஒரு டெஸ்ட் பைலட் சொல்லக்கூடிய சோதனை பைலட் மற்றும் விண்வெளி வீரர். அது இல்லாம அந்த நாசாவுடைய நிர்வாகத்திலயும் அவர் நல்ல பொறுப்புகள்ல இருந்திருக்காரு. இவர் முதன்முறையில விமானத்துல பைலட்டாகலாம் ஃபர்ஸ்ட் அவர் வந்து இருக்கிறாருங்க. அவர் வந்து நன்கு அறியப்பட்ட ஒரு 400 miles, அதாவது கிட்டத்தட்ட 6500 km ஒரு மணிக்கு செல்லக்கூடிய X-15 அப்படின்ற முன்னோடி அதிவேக விமானங்கள்ல திட்ட ப்ராஜெக்ட் பைலட் சொல்லுவாங்க, திட்ட பைலட்டா இருக்காரு. இது இல்லாம ஒரு 200 மேற்பட்ட ஜெட் விமானங்கள், ராக்கெட்ஸ், விதமான ராக்கெட் ஜெட் விமானங்கள், ஹெலிகாப்டர் மற்றும் கிளைடர் இதுல எல்லாம் வந்து அவரு அதை வந்து பறக்க வச்சிருக்காரு. அதுல தான் பைலட்டா ஆக்ட் பண்ணிருக்காரு. இவர்ல என்ன இந்த ஜெட் இந்த நான் அந்த ஜெட் இந்த X-15 அப்படின்ற ஒரு விமானத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலா அது வந்து என்னன்னா, நம்ம நார்மலா ஒலி வந்து ஒரு மணிக்கு கிட்டத்தட்ட 1235 கிலோமீட்டர் வந்து பயணிக்கும். இந்த ஒலி வேற அதிகமா போறத வந்து நம்ம பயங்கர எந்த ஒரு பொருளையும் சூப்பர் சோனிக் அப்படின்னு சொல்லுவோம். இதுல அதோட 5 மடங்கு அதிகமா போறத ஹைப்பர் சோனிக் அப்படின்னு சொல்லுவோம். ஹைப்பர் சோனிக் அந்த பிளைட், இந்த X-15 ஹைப்பர் சோனிக் பிளைட் அப்படின்னு. இது வந்து ஒரு மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட 6000 கிலோமீட்டருக்கு மேல செல்லுங்க. இது பிறகு வந்து 1962 இவரு விண்வெளி வீரர் அப்படின்ற நிலைக்கு வராது. ஆக்சுவலா அது முன்னால வரைக்கும் பைலட்டா இருந்தவரு, அது பிறகு வந்து ஸ்பேஸ் பைலட்டா மாறுறாரு. ஸ்பேஸ் பைலட்ன்றத விண்வெளி வீரர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஃபர்ஸ்ட் இது வந்து என்ன அப்படின்னா, இந்த ஜெமினி 8 அப்படின்ற ஒரு இது ஸ்பேஸ் கிராஃப்ட், அதாவது விண்கலம் அப்படின்றதான் அவர் வந்து அதுக்குதான் பயணிக்கிறாரு. அது வந்து 2 வாகனங்களை வெற்றிகரமா அவரு தான் வந்து அந்த டாக்கிங் சொல்லுவாங்க, 2 வாகனம் ஒர்க் பண்ணதுல ஃபர்ஸ்ட் அவர் வந்து டாக் பண்ணியிருக்காரு. அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். இது இல்லாம ஆக்சுவலா இந்த நம்ம எம்ஜி சொல்றதுனால அந்த காலகட்டத்துல, அதாவது 1950-57 நிறைய ஒரு ஸ்பேஸ் அப்படி எக்ஸ்ப்ளோர் பண்றது வந்து ஒரு போட்டியாக இருந்தது அந்த டைம்ல. வந்து அந்த நேரங்கள்ல அவங்க ரெண்டு பேருமே வந்து யார் முதல் வந்து ஸ்பேஸுக்கு போறது அப்படின்றது. ஸோ இதுல வந்து ரஷ்யா வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஸ்புட்னிக் அனுப்பிடுச்சு, ஸ்பேஸ் கிராஃப்ட் அனுப்பின பிறகு. அது பிறகு அவர் தான் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்பேஸ்க்கு போனது வந்து யூரி காகரின் அப்படின்றவர் தான், ரஷ்ய விண்வெளிவர் தான் ஸ்பேஸ் போனாரு. பட் இது ஆம்ஸ்டர்டாம் என்ன அப்படின்னா, இவங்க வந்து அந்த காலகட்டங்கள்ல மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்புறது தொடர்ந்து அனுப்பிட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து அது மாதிரி இதெல்லாம் அந்த ஃபர்ஸ்ட் வந்து மெர்குரி அப்படின்னு ட்ரை பண்ணிருக்காங்க. அப்புறம் வந்து இந்த ஜெமினி, அப்புறம் 3வது தான் நிலவுக்குன்னு அனுப்பிச்சதுதான் அப்போலோ அப்படின்ற மிஷன் ஆச்சு. ஸோ இதுல வந்து இதுல என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னால உள்ள மின்கலம் இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் சொல்லக்கூடிய விண்கலங்கள்லாம் போயிட்டு நமக்கு திரும்பி வந்துடும், அதாவது ஸ்பேஸ் போயிட்டு திரும்பி வரும் அந்த மாதிரி. ஆக்சுவலா அந்த மாதிரி தான் இருக்கு, அதனால சேஃபா வந்து அவங்க திரும்பி வரும். ஆனா இந்த அப்போலோன்றது நிலவுல போய் லேண்ட் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு இதுக்காக அவங்க பண்றாங்க. இதுவா 1969 அவர் சக்சஸ்ஃபுல்லா லேண்ட் பண்றாரு நிலவுல.
ரொம்பவே சிறப்பா அருமையா சொன்னீங்க சார். இன்றைய காலகட்டத்தில் நீல் ஆம்ஸ்ட்ராங் என்று சொன்னவுடன் நினைவு கூறுவது சிறந்த விண்வெளி அழைக்கலராகவும் விமான பயணியாகவும் தான் தெரிந்திருக்க கூடும். இருந்தாலும் அவருடைய வாழ்க்கை பயணத்திலே கடற்படையில் அவர் பணியாற்றியது சிறப்பான ஒரு தகவல், மக்கள் அறிய வேண்டிய தகவலாக பார்க்கப்படுகிறது.
கடற்படையை பணியாற்ற பற்றி தெரிஞ்சுக்கலாம். அவர் குறைந்த ஒரு 3 ஆண்டுகள் தான் பணியாற்றி கடற்படையில இருந்துருக்காரு. ஆக்சுவலா அந்த 3 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா, அவர் நிறைய வந்து ஒரு விமானங்களை செலுத்தியிருக்காரு. விமானங்களை வார் டைம்ல உள்ளது, அதுக்கு ட்ரைனிங் கொடுக்கறது, அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து அவர் பயணிச்சார். அதுல அவர் நல்லா பண்ணவங்க தான் அவங்க வந்து அந்த ஸ்பேஸ்க்கே அவர் வந்து கூட்டு வந்திருப்பாங்க, அந்த மாதிரி நாசா மாதிரி கூட்டு வந்திருப்பாங்க சொல்றாங்க. ஆக்சுவலா ஆக்சுவலா அவர் வந்து கிட்டத்தட்ட அவர் வந்து 78 மிஷன் இந்த ஏர்ல வந்து, அந்த காலகட்டங்கள்ல வந்து ஏர்ல வந்து நீங்க லாங் டவர்ஸ் போறது வந்து அவ்வளவு ஈஸியான காரியம் அல்ல. ஏன்னா இப்ப மாதிரி இப்ப வந்து நமக்கு டெக்னாலஜி வந்து நல்லா டெவலப் ஆயிடுச்சு. எல்லாமே வந்து கம்ப்யூட்டர் வாங்குறவங்க வந்த பிறகு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்த பிறகு, எல்லாமே வந்து ஒரு எளிதா இருக்கு. டெக்னாலஜி எல்லாம் படிச்சு ஆரம்ப காலகட்டங்கள்ல நீங்க 1 ஹவர் ஒரு லைட்டை ரன் பண்றது இருக்கிறது வந்து சிரமமான காரியம். அதனால அந்த டைம்ல வந்து அவர் சக்சஸ்ஃபுல்லா ஒரு 120 ஹவர்ஸ் இந்த ஏர்ல நிறைய மிஷன் வந்து போயிருக்காரு, இந்த மாதிரி வார் டைம் எல்லாம். அதனால அவரு அந்த 3 ஆண்டுகள்ல ஆக்சுவலா அவர் வந்து ஒரு ரெகுலர் அவரு அந்த நேவியில கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து குட்ட காலங்கள்ல ஒர்க் பண்ணணும். அது வந்து ஒரு 3 ஆண்டு முடிச்ச உடனே தென் இவங்க ஆக்சுவலா நேவிக்கு அழைக்கு வந்து தான் போயிருக்காரு. ஃபர்ஸ்ட் நேவியில வந்து அவர் அழைக்கிறாங்க, முடிச்சு படிச்சு முடிச்சு இந்த பைலட் லைசன்ஸ் எல்லாம் வாங்கின பிறகு, அது பிறகு அவரை வந்து நேவியில வந்து ஒரு அழைத்து அவரை வந்து அந்த ஒர்க் பண்ண வைக்கிறாங்க நேவியில. ஹி மூவ் டு இது நம்ம NSEA அப்படின்றதுக்கு வந்துடுறாரு, வானூர்தி இயக்கமுக்கு வந்துடுறாரு. இதே நேரத்துல அவர் பாத்தீங்க அப்படின்னு இந்த காலகட்டங்கள்ல அவர் வந்து அந்த டிகிரியுமே படிச்சிருக்காரு, அதாவது 17 வருஷம் படிச்சு முடிச்சுட்டு MSc இன் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் அதையும் அவர் படிச்சுக்கிறாரு, மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் இன் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் படிக்கிறார்.
ரொம்பவே அருமையாக சொன்னீங்க சார். நீல் ஆம்ஸ்ட்ராங் என்று சொன்னவுடன் ஒரு விண்வெளி பயணம் தான் ஞாபகம் வருகிறோம். நிலவில் கால் பதித்த முதல் மனிதர் என்பது உலகறிந்த உண்மை. விண்வெளி பயணத்திற்கு பிறகு நீல் ஆம்ஸ்ட்ராங்கின் நிலையும் அவருடைய செயல்பாடுகளும் எதன் அடிப்படையில்
அமையும்? அவர் வந்து 1969 விண்வெளி போன பிறகு 3 ஆண்டுகள் வந்து அந்த இதுல இருந்த அந்த ப்ராஜெக்ட் சொல்லக்கூடிய அந்த ஸ்பேஸ் இதுல இருந்தாருங்க. அதுக்கு பிறகு என்ன அவர் வந்து என்ன ஆகுறாரு அப்படின்னா, ஒரு யூனிவர்சிட்டியில பேராசிரியர் வந்து பணியாற்றாரு. ஆக்சுவலா அது வந்து என்ன, சின்சினாட்டி யூனிவர்சிட்டி ஆஃப் சின்சினாட்டி அப்படின்றது 1971 to 1979 வரைக்கும். அப்புறம் வந்து அது வரைக்கும் அவர் வந்து அந்த பேராசிரியரா மாணவர்கள் நல்ல நிறைய பேரை வழி நடத்துறதுக்காக அங்க போய் அவர் டீச்சிங் ஜாப் அப்படின்றதுக்காக அவர் போறாரு. ஏன்னா ஒருத்தர் மத்தவங்களை நம்ம ட்ரெயின் பண்றோம் இல்லையா, அது வந்து ஒரு அதுல கிடைக்கிற நம்ம சந்தோஷம் வந்து வேற இருக்காது. அந்த மாதிரி ஒரு இது பண்றாரு. அது பிறகு பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஒரு பிசினஸ் அந்த மாதிரி எல்லாம் வராரு. அது பிறகு வந்து அவருடைய இதுல வந்து சேர்மனா ஒரு கம்ப்யூட்டிங் டெக்னாலஜிஸ் ஏவியேஷன் ஏவியேஷன் ரிலேட்டடா கம்ப்யூட்டிங் டெக்னாலஜி ஏவியேஷன் சம்பந்தப்பட்ட அந்த இதுக்கு வரும்போது அதுக்கான சேர்மன் அப்படின்றது எல்லாம் பொறுப்புல இருந்திருக்காரு. இவரை பத்தி மேல சொல்லணும் அப்படின்னா, இவர் வந்து ஒரு ஃபெல்லோ ஆஃப் த சொசைட்டி ஆஃப் எக்ஸ்பெரிமெண்டல் டெஸ்ட் பைலட்ஸ் அப்படின்னு ராயல் ஏரோநாட்டிக்கல் சொசைட்டி அப்படின்ற மாதிரி இதெல்லாம் ஒரு ஃபெல்லோவா இருந்த ஃபெல்லோன்றது வந்து ஒரு அதுல ஃபெல்லோ ப்ரெஸ்டிஜியஸ் அது மாதிரி. இஸ் ஆல்சோ ஃபெல்லோ ஆஃப் அமெரிக்கன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் அஸ்ட்ரோநாட்டிக்ஸ் அண்ட் இன்டர்நேஷனல் ஏரோநாட்டிக்ஸ் ஃபெடரேஷன் அப்படின்றதுல அவர் வந்து ஹானரி ஃபெல்லோவா இருந்தார். ஒரு நேஷனல் அகாடமி ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் அகாடமி ஆஃப் கிங்டம் ஆஃப் மொராக்கோ அதுல வந்து அதுலயும் வந்து மெம்பரா இருந்திருக்காரு. அது மாதிரி 1985 to 1986 வரைக்கும் நேஷனல் கமிஷன் ஆஃப் ஸ்பேஸ் அப்படின்றதுல இஸ் ஆல்சோ மெம்பர் அந்த மெம்பரா அவர் பணியாற்றிருக்காருங்க. அப்புறம் வந்து வைஸ் சேர்மன் பிரசிடென்சியல் ஸ்பேஸ் ஷட்டில் சேலஞ்சர் அப்படின்ற ஆக்சுவலா வந்து அந்த ஸ்பேஸ் ஷட்டில்னு சேலஞ்சர் ஒரு விண்கலம் வெடித்தது எல்லாம் அதுல வந்து அவர் வந்து 1986 இதுல அந்த ஆக்சிடென்ட்ல வந்து அதை வந்து நம்ம ப்ரோவ் பண்றதுக்குன்னா அந்த கமிட்டியில ஒரு சேர்மனா இருந்திருக்காரு. இந்த மாதிரி அது மாதிரி இவர் வந்து நிறைய பதக்கங்கள் வாங்கியிருக்காருங்க. அந்த அது பதக்கங்கள் பாத்தீங்கன்னா ஒரு 17 கண்ட்ரிகளை வந்து வாங்கியிருக்காரு. அவார்ட்ஸ் பார்த்தோம் நிறைய இருக்கு. நம்ம வந்து பிரசிடென்டல் மெடல் அப்புறம் வந்து அது மாதிரி நிறைய ஜியோகிராபி சொசைட்டி கோல்டு மெடல் அது மாதிரி இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் கோல்டு ஸ்பேஸ் மெடல் இந்த மாதிரி நிறைய பதக்கங்கள் வாங்கியிருக்காரு அவர்.
நிச்சயமாக ரொம்பவே சிறப்பாக சொன்னார். முதன் முதலாக நிலவில் காலடி எடுத்து வைத்து உலகளாவிய மிக சிறந்த சாதனை படைத்த ஒரு மாமனிதர். நிலவுக்கு சென்றதே அவரது கடைசி விண்வெளி பயணமாக இருந்தது என்றே குறிப்பிடலாம். அதனை தொடர்ந்து அவர் பல்வேறு நிறுவனங்களிலும் பல்வேறு பதவிகளிலும் பொறுப்பேற்று பணியாற்றியிருக்கிறார் என்பது கூடுதல் சிறப்பு. அவருடைய மரணம் என்பது எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி உள்ளதோ,
அவருடைய 82 வயதுல வந்து இறந்துட்டாங்க. அவர் எதனாலன்னா அந்த சம் கைண்ட் ஆஃப் என்ன சொல்றது கார்டியோ வாஸ்குலர் வந்து அந்த இதனால இதுல ஏஜினால வர நேச்சுரல் கொஞ்சம் மற்றபடி அவரை வந்து அவர் வந்து அந்த அதனாலதான் அந்த 1 August 2012 நிலவில் கால் படித்த முதல் மனிதர் அப்படின்னா ஒரு ஹியூமன் மனித குலத்துக்கே வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்டெப் அப்படின்னு சொல்லுவாங்க, முதல் அடி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு இதை பண்ணதுனால நமக்கு வந்து அவருடைய பெயரும் அந்த புகழும் வந்து மனித குலம் இருக்கிற வரைக்கும் வந்து இருந்துட்டே இருக்கும் அப்படின்றதுதான் என்னுடைய.
ரொம்பவே சிறப்பாக அருமையாக சொன்னீங்க சார். வரலாற்றில் இடம் பிடித்த மாமனிதர் பிறந்த தினம் என்று நீல் ஆல்டன் ஆம்ஸ்ட்ராங் பிறந்த தினத்தை சிறப்பிக்கும் வகையில் பல்வேறு சுவாரஸ்யமான கருத்துக்களை ரொம்பவே அருமையாக சொன்னீங்க. இன்றைய தினம் 5 August நீல் ஆல்டன் ஆம்ஸ்ட்ராங் பிறந்த தினத்தை சிறப்பிக்கும் வகையில் கடல் சேவையை தொடர்ந்து வாழ்க்கை வரலாறு குறித்த பல்வேறு பயனுள்ள தகவல்களை நேயர்களுக்கு சிறப்பான முறையில் வழங்கிய இயற்பியல் துறை தலைவர் பேராசிரியர் பணிப்பிற்குரிய முனைவர் பா முருகானந்தம் அவர்களுக்கு புதுகை பண்புகளை சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார்.
நன்றி, வணக்கம்.
நேர்களே, இதுவரை நீல் ஆல்டன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் வாழ்க்கை பயணமும் சாதனைகளும் குறித்து திருச்சிராப்பள்ளி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் இயற்பியல் துறை பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் முனைவர் பா முருகானந்தம் அவர்கள் வழங்கிய உரையாடலை கேட்டோம். இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய புலனை இலக்கங்கள் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்ணிலும் புதுகை FM 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பல தகவல்களை கேட்டு மகிழ தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2 இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.